கானகத்தில் மோன முனிவருடன். நமது வாழ்க்கையின் ஏடுகளில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்கப்படும் சில மறக்க முடியாத கணங்கள் நிகழ்கின்றன. மகரிஷியின் ஹாலிற்குள் நுழைந்த எனக்கு அப்படி ஒரு பொற்கணம் வாய்த்தது. சோபாவின் நடுவே விரிக்கப்பட்ட கண்ணை கவரும் அழகுள்ள புலித்தோல் மீது வழக்கம்போல் அமர்ந்திருந்தார் மகரிஷி. அவருக்கு அருகில் ஒரு சிறு மேஜை மீது எரிந்து கொண்டிருந்த ஊதுபத்தியின் மணம் ஊடுருவி ஹால் முழுவதிலும் கமழ்ந்தது. நான் முதன்முறை வந்தபோது அந்த அபூர்வமான சந்தர்ப்பத்தில் அவர் சிலை போல் அமர்ந்து மனித உலகத்திலிருந்து எங்கோ தொலைவில் ஏதோ சமாதி நிலை போன்ற ஆன்மீக உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது போலில்லாமல் இன்று அவரது கண்கள் நிச்சயமாக இந்த உலகை நோக்கியவாறு இருந்தன. அவர் முன் சிரம் தாழ்த்திய என்னை கண்டதும் அவர் கண்கள் என்னை இனம் கண்டுகொண்டதை காட்டின. வெகு அன்பான ஒரு வரவேற்பு புன்னகையால் அவரது வதனம் மலர்ந்தது. குருநாதரிடமிருந்து பவ்யமான தூரத்தில் சில அன்பர்களே உட்கார்ந்திருந்தனர். மற்றபடி ஹால் வெறிச்சோடி கிடந்தது. ஒரு அன்பர் பங்காவை மெதுவாக இழுத்துக் கொண்டிருந்தார். பங்கா மந்தமாக அசைந்து ஓரளவு புழுக்கத்தை குறைத்தது. இம்முறை நான் சிஷ்யனாக வேண்டுமென்ற ஆர்வத்துடன் வந்துள்ளேன் என்பதையும் மகரிஷியின் தீர்மானத்தை அறியும் வரை என் மனம் அமைதி அடையாது என்பதையும் என் இதயம் அறியும். அதே சமயம் ஒரு அமானுஷ்ய சக்தியின் திடமான அதிகாரபூர்வமான கட்டளையின் பேரில் நான் பம்பாய் நகரை விட்டு இங்கு விரைந்து வந்தபடியால் நான் ஏற்றுக்கொள்ளப்படுவேன் என்ற பெரும் நம்பிக்கையாலும் என் மனம் நிறைந்திருந்தது. பொதுப்படையாக கொஞ்சம் பேசிவிட்டு சுற்றி வளைக்காமல் வெளிப்படையாக மகரிஷிகளிடம் எனது வேண்டுகோளை தெரிவித்தேன். மகரிஷி என்னை நோக்கி புன்முறுவல் புத்தபடியே மௌனமாக இருந்தார். எனது கேள்வியை சற்று அழுத்தமாக மீண்டும் ஒரு முறை கேட்டேன். மற்றும் ஒரு நீடித்த மௌனம். இறுதியில் பதில் கிடைத்தது. ஆனால் மொழிபெயர்ப்பாளரை கூப்பிடுவதை தவிர்த்து நேரடியாக என்னிடம் ஆங்கிலத்தில் பேசலானார். குரு சிஷ்யன் என்பதெல்லாம் என்ன? சிஷ்யனுடைய திருஷ்டியில்தான் இதுபோன்ற வேதங்கள் இருக்கின்றன. தனது நிஜஸ்வரூபத்தை அறிந்தவனுக்கு குரு ஏது, சிஷ்யன் ஏது? அப்படிப்பட்டவன் எல்லோரையும் சம நோக்குடனேயே காண்பான். மகரிஷிகளின் இந்த மறுமொழியை நான் எதிர்பார்த்திருந்த போது மீண்டும் எனது கேள்வியை வேறு பல விதங்களில் கேட்டேன். ஆனால் மகரிஷி சொன்னால் சொன்னதுதான். அதற்கு மேல் அவர் எனக்கு பிடி கொடுக்கவில்லை. இருந்தாலும் முடிவாக சொன்னார், குருவை உங்களுக்குள்ளேயே உள்ள ஆன்மஸ்வரூபத்திலேயே கண்டுகொள்ள வேண்டும். குரு தன்னுடைய தேகத்தை எவ்வாறு கருதுகிறாரோ அவ்வாறே நீங்களும் அவருடைய தேகத்தை கருத வேண்டும். அவருடைய தேகம் அவரது உண்மையான ஸ்வரூபம் அன்று. மகரிஷியிடமிருந்து நேரடியான பதிலை எதிர்பார்க்க முடியாதென்றும் நான் வேண்டுகிற பதிலை வேறு உருவத்தில் தான் பெறலாம் என்றும் நான் புரிந்து கொள்ள துவங்கினேன். சந்தேகமின்றி அந்த வழி மகரிஷி சூட்சமமான மறைமுகமாக கோடிட்டு காட்டுகிற வழியாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த விஷயங்களை விட்டு வெளிமுகமான தூல விஷயங்களை பற்றி எங்கள் பேச்சு திரும்பியது. அன்று பிற்பகல் முழுவதும் நான் இங்கு நீண்ட நாள் தங்கும் திட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதில் கழிந்தது. தொடர்ந்து வந்த வாரங்கள் முழுவதும் வினோதமாக எனக்கு முற்றிலும் வழக்கமில்லாத வாழ்க்கையில் என்னை ஈடுபடுத்தியது. மகரிஷி ஹாலில் அவ்வப்போது உதிர்க்கும் தொடர்பில்லாதது போன்று தோன்றுகின்ற உபதேசத் துளிகளை சேகரிப்பதிலும் மற்றும் அவர் சூசகமாக கூறிய மொழிகளில் எனக்கு தேவையான விடையை தேடுவதிலும் என்னுடைய நாட்களை கழித்தேன். அவசர அவசரமாக கட்டப்பட்ட குடிசை வீட்டின் மண்தரையில் என்னுடைய நாட்களை கழித்தேன். என்னுடைய இரவுகள் தூக்கமின்றி வேதனையில் கழிந்தன. தரை மீது ஜமக்காலத்தில் படுத்துக் கொண்டு சிந்தனை வயப்பட்டிருந்தேன். நான் வசித்த குடிசை மகரிஷியின் ஆசிரமத்திற்கு 300 அடி தொலைவில் இருந்தது. மழைக்காலத்தை சமாளிப்பதற்காக சுவர்கள் சுண்டாம்பும் மணலும் சேர்ந்த கலவையினால் கட்டப்பட்டும் மேற்கூரை உறுதியான ஓடுகளினால் வேயப்பட்டும் இருந்தது. குடிசையைச் சுற்றி புதர்கள் அடர்த்தியாக இருந்தன. மேற்கு பகுதியில் நீண்டு செல்லும் காடு இங்கிருந்துதான் தொடங்கியது. கரடுமுரடான அந்த நிலப்பகுதி சீர்படுத்தப்படாது, முற்றிலும் தானே வளர்ந்து இயற்கை அன்னையின் கம்பீரத்தை வெளிப்படுத்தியது. சப்பாத்தி கள்ளி புதர்கள் பல இடங்களில் வளர்ந்து அடர்ந்திருந்தன. அந்த செடிகளின் தண்டு பகுதிகள் முரட்டு ஊசிகள் போல தெரிந்தன. அதற்கும் பின்னால் அந்த காடு முழுவதும் புதர்மூடிய நிலம் போல தோற்றமளித்தது. வடக்கே நெடிதோங்கிய அண்ணாமலை பழுப்பு நிற மண் நிறைந்து உலோக முலாம் பூசியது போன்று தோற்றமளித்தது. தென் திசையில் ஒரு நீளமான குட்டை, அதிலுள்ள அலையற்ற தெளிந்த நீர் என்னை கவர்ந்தது. அதன் கரைகளில் வளர்ந்துள்ள மரங்களில் குரங்குகளின் குடும்பங்கள் வசித்தன. ஒவ்வொரு நாளும் முந்தைய நாளைப் போலவே கழிந்தது. அதிகாலையில் நான் எழுந்திருந்து அந்த காட்டுப்பகுதியின் காலை பொழுது சாம்பல் நிறத்திலிருந்து பச்சை நிறத்திற்கும் பின் பொன்னிறத்திற்கும் மாறுவதை கவனிப்பேன். அதன் பிறகு குளத்தினுள் விழுந்து அக்கரைக்கும் இக்கரைக்கும் வேகமாக நீந்துவேன். நான் குளத்தை கலக்கிய கலக்கலில் அதில் குடியிருந்த பாம்புகள் அஞ்சி அருகே வரவில்லை. பிறகு ஆடை உடுத்தி முகச்சவரம் செய்து கொண்டு இந்த நாட்டுப்புறத்தில் எனக்கு கிடைத்த ஒரே ஆடம்பரமான சுவைமிக்க தேநீர் 3 கோப்பைகள் அருந்துவேன். யஜமான், தேநீர் தயாரிப்பதற்கான சுடுநீர் தயாராகிவிட்டது என்று ராஜு, நான் வேலைக்கு அமர்த்தியிருக்கும் பையன், ஆங்கிலத்தில் கூறினான். முதலில் ஆங்கில மொழி பேசத் தெரியாதிருந்த அவன் இந்த அளவுக்கு ஏன் அதற்கு மேலேயே கூட என்னுடைய அவ்வப்போதைய பயிற்சியின் மூலம் கற்றுக்கொண்டிருக்கிறான். அவன் ஒரு மணியான வேலைக்காரன். மேற்கத்திய எஜமானனான என்னுடைய கட்டளையை சிறமேற்கொண்டு நான் கேட்கும் வினோதமான சாமான்களை அவை கிடைக்குமா கிடைக்காதா என்ற நிச்சயமற்ற தன்மையில் இருந்தாலும் கூட சந்தைக்கு சென்று வாங்கி வர விடாமல் முயற்சிப்பான். சில நேரங்களில் நான் மகரிஷியின் ஹாலில் தியானத்தில் இருந்தால் வெளியே அமைதியாக என்னுடைய உத்தரவுக்காக காத்து நிற்பான். ஆனால் என்னுடைய ஒழுங்கற்ற மேற்கத்திய உணவு முறைகள் அவனுக்கு பிடிபடாததால் சமையல் வேலையை மட்டும் நானே மேற்கொண்டு ஒரே ஒரு வேளை மட்டும் திட உணவை தயாரித்துக் கொண்டு என் வேலையை சுருக்கிக் கொண்டேன். 3 வேளை நான் அருந்துகின்ற தேநீர் மட்டுமே எனக்கு தனித்த உலகியல் சுகத்தை அளித்தது மட்டுமல்லாமல் எனக்கு கிடைத்த சக்தியின் முக்கிய ஆதாரமாக இருந்தது. வெளியே சூரிய வெளிச்சத்தில் நின்றிருக்கும் ராஜு இந்த காய்ச்சிய மேன்மையான பழுப்பு நிற திரவத்திற்கு நான் அடிமையாய் இருப்பதை அதிசயமாக பார்க்கிறான். இந்தியாவின் பழங்குடிகளும் இந்த மண்ணின் மைந்தர்களுமான கருப்பு திராவிட இனத்தில் வந்த அவனுடைய மேனி வெயிலில் கருங்காலி கட்டையைப் போல பளபளவென மின்னியது. காலை உணவுக்கு பிறகு நிதானமாக ஆசிரமத்திற்கு நடப்பது, வழியில் மூங்கில் வேலியிடப்பட்ட ரோஜா தோட்டத்தின் அருகில் சிறிது நேரம் தங்குவது, அல்லது தொங்கு கொலைகளை உச்சியில் தாங்கியிருக்கும் தென்னை மர நிழலில் சிறிது இளைப்பாறுவது என்று இப்படியாக காலை பொழுது கழிந்தது. வெயிலின் கடமை கூடுவதற்கு முன் ஆசிரமத்தை சுற்றியுள்ள பூந்தோட்டத்தை சுற்றி வருவதும் விதவிதமான நறுமணம் பொருந்திய மலர்களை பார்வையிடுவதும் ஒரு சிறந்த அனுபவம். பிறகு மகரிஷி அமர்ந்திருந்த ஹாலில் நுழைந்து அவருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு சப்பனமிட்டு அமர்வேன். சிறிது நேரம் ஏதாவது படிப்பேன் அல்லது எழுதுவேன் அல்லது அருகில் அமர்ந்திருப்பவருடன் சம்பாஷிப்பேன். சில சமயம் மகரிஷியுடன் ஏதாவது முக்கிய விஷயம் பற்றி பேசி தெளிவு பெறுவேன் அல்லது மகரிஷி காட்டிய வழியில் 1 மணி நேரம் தியானத்தில் மூழ்கிவிடுவேன். சாயங்கால நேரங்களை மட்டும் தியானிப்பதற்கென்றே ஒதுக்கிவிடுவேன். ஆனால் நான் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த ஹாலில் நிலவிய அமானுஷ்ய சூழ்நிலையும் பேரன்பின் கதிர்வீச்சும் என்னுடைய புத்தியில் நுழைந்து பரவியதை உணர தவறவில்லை. மகரிஷியின் அருகில் அமர்ந்திருக்கும் பொழுது இன்னதென்று விவரிக்க முடியாத ஒரு மன அமைதியை அனுபவித்தேன். இந்த அனுபவத்தை கவனித்தும் அடிக்கடி ஆராய்ந்தும் ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் மகரிஷியின் அருகில் இருக்கும் பொழுது ஒரு நுட்பமான தெய்வீக சக்தி எங்கள் இருவரிடையே உதயமானது என்பதே அது. என்னுடைய இந்த தீர்மானத்தில் சிறிதேனும் தவறில்லை. 11 மணி முற்பகலில் என்னுடைய மதிய உணவுக்காக குடிசைக்கு திரும்பிவிடுவேன். சிறிது நேரம் இளைப்பாறுதலானதும் பிறகு மறுபடியும் ஆசிரமத்திற்கு செல்வேன். மகரிஷியின் ஹாலில் காலை பொழுதைப் போலவே மாலையும் கழிந்தது. முற்றிலும் மாறுபட்ட தியானத்திலும் சம்பாஷணையிலும் நேரம் போக்குவேன். கிராமத்து பக்கம் சுற்றுவேன். அந்த சிறிய நகருக்குள் நுழைந்து பெரிய கோயிலை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபடுவேன். அவ்வப்போது மகரிஷி எதிர்பாராத சமயத்தில் மதிய உணவை முடித்துக் கொண்டு என்னுடைய குடிசைக்கு விஜயம் செய்வார். நான் இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாது அவரிடம் மேலும் கேள்விக் கணைகளை தொடுப்பேன். மகரிஷி பொறுமையுடன் முழுமையான வாக்கியங்களாக இல்லாமல் சுருக்கமான அர்த்தபுஷ்டியுள்ள மொழிகளால் பதிலளிப்பார். ஆனால் ஏதேனும் புதிய பிரச்சனையை பற்றி அவரிடம் கேட்டால் உடனடியாக பதில் எதுவும் கூறுவதில்லை. அவருடைய பார்வை வெளியே தொடுவானம் வரை பரவியுள்ள மரங்கள் அடர்ந்த மலைகளின் மீது நிலைத்துவிடும். அநேக நிமிடங்கள் கடந்துவிடும். ஆனால் அவருடைய இருப்போ எங்கோ தொலைதூரத்தில் இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் அவர் கண்ணுக்கு தெரியாத தொலைவில் ஏதேனும் அமானுஷ்ய சக்தியுடன் தொடர்பு கொண்டிருக்கிறாரா அல்லது மனதினுள் ஏதேனும் ஒன்றை பற்றிய சிந்தனையில் இருக்கிறாரா என்பதை என்னால் புரிந்து கொள்ள இயலாது. முதலில் அவருக்கு நான் பேசுவது கேட்டதா என்றே சந்தேகப்படுவேன். ஆனால் அதற்கு பின் தொடரும் இறுக்கமான அமைதியில் என்னுடைய பகுத்தறிவிற்கும் மேற்பட்ட சக்தி என்னை ஆச்சரியப்படுத்தி என்னை முழுமையாக ஆட்கொண்டு விடும். இந்த தன்னை மறந்த நிலையினுடைய எனக்கு ஒரு உண்மை தெளிவாயிற்று. சிந்தனை என்பது ஒரு முடிவில்லா விளையாட்டு. அதன் எல்லைகள் விரிந்து கொண்டே போகின்றன. என்னுள் எங்கேயோ வற்றாத ஞான ஊற்று ஓடிக்கொண்டிருக்கிறதென்றும், எனது ஞான வேட்கையை தணிக்கும் நீரை அது தரவல்லதென்றும், கேள்வி கேட்பதிலேயே நேரத்தை செலவழிப்பதை விட எனது நிஜஸ்வரூபத்தை உணர்த்தும் ஆன்ம வித்தையை பழகுவதே நன்று என்றும் எனக்கு புலப்படத் துவங்கியது. எனவே பேச்சை அடக்கி பொறுமையுடன் காத்திருந்தேன். இவ்வாறு ஒரு அரை மணி நேரம் போல் கழிந்தது. மகரிஷி சற்றும் கண்ணிமையாமல் நேரே எதிலேயோ தன் பார்வையை பதித்திருந்தார். அதில் சலனமே இல்லை. நான் இருப்பதை மறந்துவிட்டார் போன்று தோன்றினாலும் ஒரு விஷயம் எனக்கு எம்மியளவும் கூட ஐயமின்றி தெளிவாயிற்று. இப்பொழுது சட்டென நான் உணர்ந்த உன்னதமான அனுபவம் எதற்கும் கலங்காத இந்த விந்தை மனிதரின் ஆன்மசக்தியிலிருந்து புறப்பட்டு என்னுள் பரவிக்கொண்டிருக்கும் கதிர்வீச்சின் ஒரு அலையே. மகரிஷி மற்றொரு முறை என் குடிலுக்கு வந்தபொழுது நான் ஆர்வம் குன்றி எதிர்மறை உணர்வுகளில் இருப்பதை கண்டார். அவர் காட்டிய ஆன்ம விசார மார்க்கத்தில் செல்பவனை எதிர்நோக்கியிருக்கும் பேரனுபூதியை பற்றி என்னிடம் கூறினார். ஆனால் மகரிஷி, இந்த மார்க்கம் மிக கடினமானது. அதை பின்பற்ற என்னுடைய பலமின்மையை நான் உணர்கிறேன் என்றேன். இந்த நினைப்புதான் பெரிய தடை. தோல்வியை பற்றிய எண்ணங்களே வீண் சுமையாகின்றன என்றார் மகரிஷி மிக சாந்தமாக. அது சரி, ஆனால் அது உண்மைதானே? என் சந்தேகம் கேள்வியாக வெடித்தது. அது உண்மையல்ல. நான் பலகீனன், நான் தீயவன் என்று நினைப்பதே மனிதன் செய்யும் மிகப்பெரிய தவறு. ஒவ்வொரு மனிதனும் தனது நிஜஸ்வரூபத்தில் தெய்வீகமும் வலிமையும் உள்ளவன். பலகீனமும் தீதும் அவனுடைய பழக்கங்களே ஆகும். அவை அவனது எண்ணங்களும் ஆசைகளுமே, அவனுடைய ஸ்வரூபமல்ல என்றார் மகரிஷி. மகரிஷிகளின் சொற்கள் எனக்கு புத்துயிர் தந்தன, தெம்பையும் நம்பிக்கையையும் கொடுத்தன. இதையே வேறு யாராவது சொல்லியிருந்தால் நான் அதை ஏற்க மறுத்து எதிர்வாதம் செய்திருப்பேன். ஆனால் மகரிஷி அவருடைய ஆதாரபூர்வமான மெய்யான ஆத்மானுபவத்தின் ஆழத்தில் இருந்து பேசுகிறார் என்றும், வரட்டு வேதாந்தம் பேசும் வெறும் தத்துவவாதிகளைப் போன்ற அனுமானம் அன்று இது அவரது அனுபூதியே என்றும் என் உள்மனம் கூறியது. மற்றொரு சமயம் நாங்கள் மேற்கத்திய நாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது அவரிடம் நான், ஆமாம், இந்த காட்டின் தனிமையிலும் அமைதியிலும் ஆன்மீக அனுபவம் பெறுவதும் அதை நிலையாக்கிக் கொள்வதும் உங்களுக்கு எளிது. இங்கே மனதை தொந்தரவு செய்வதற்கோ அலைக்கழிப்பதற்கோ ஒன்றுமில்லை என்றேன். மகரிஷி மகா நிதானத்துடன் மறுமொழி தந்தார். லட்சியத்தை அடைந்த பிறகு எல்லாவற்றையும் அறிபவனை அறிந்தபின் ஒருவன் லண்டன் நகரில் தன் வீட்டில் வாழ்ந்தாலும் அல்லது காட்டினுள் ஏகாந்தமாக வாழ்ந்தாலும் அதில் வித்தியாசமே கிடையாது. ஒரே ஒரு முறை நான் இந்தியர்களை குறை கூறினேன். லோகாயத கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இந்தியர்கள் முன்னேற்றத்தை புறக்கணித்து விட்டார்கள் என்றேன். எனது குற்றச்சாட்டை மகரிஷி சற்றும் ஆட்சேபிக்காமல் ஏற்றுக்கொண்டது எனக்கு வியப்பளித்தது. உண்மைதான், நாங்கள் முன்னேறவில்லை. ஆனால் எங்களுடைய தேவைகள் குறைவு. எங்கள் சமுதாயம் முன்னேறத்தான் வேண்டும். இருந்தாலும் உங்களை காட்டிலும் நாங்கள் மிக எளிதில் சொற்பத்தை கொண்டு திருப்தி அடைந்து விடுகிறோம். எங்களுக்கு சில தேவைகளே உள்ளன. பொருளாதாரத்தில் பின்னடைவு என்பது எங்களது மகிழ்ச்சியை எந்தவிதத்திலும் குறைக்கவில்லை என்றார். மகரிஷிக்கு அவருடைய இந்த அதிசயமான சக்தியும் அதைவிட அதிசயமான அவருடைய வாழும் முறையும் வந்த விதம் என்ன? தன்னை பற்றியே பேச விரும்பாத மகரிஷியிடமும் அவருடைய சீடர்களை கேட்டு கேட்டு பெற்றும் நான் சிறுக சிறுக சேர்த்து தொகுத்த அவருடைய வாழ்க்கை கதையின் ஒரு சுருக்கத்தை கீழே தருகிறேன். இந்தியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றை கொண்டிருக்கும் தென்னிந்தியாவின் பிரசித்தி பெற்ற நகரமாகிய மதுரையிலிருந்து சுமார் 30 மைல் தூரத்தில் உள்ள திருச்சுழி என்ற சிற்றூரில் 1879 அவர் பிறந்தார். நல்ல அந்தணர் குடும்ப பரம்பரையில் வந்த அவரது தந்தை சுந்தரமையர் அங்கு வழக்கறிஞராக தொழில் புரிந்தார். அவர் பெரும் தாராள சிந்தையுடையவர். பல ஏழை மக்களுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் அவர் கொடுப்பது உண்டாம். மகரிஷிக்கு அவருடைய பெற்றோர்கள் இட்ட பெயர் வெங்கடராமன். வெங்கடராமன் தன் தந்தை காலமான பிறகு உயர்நிலை படிப்பிற்காக மதுரை சென்றான். அங்குதான் அமெரிக்கன் மிஷன் பள்ளியில் ஓரளவு ஆங்கிலம் கற்றுக்கொண்டான். வெங்கடராமனுக்கு விளையாட்டு என்றால் மிகவும் இஷ்டம். குஸ்தி போடுவான், பாக்ஸிங் செய்வான், வெள்ளம் பெருக்கெடுத்தோடும் போது கூட ஆறுகளில் நீச்சல் அடிப்பான். விளையும் ஆன்மீக பயிர் முளையில் அவ்வளவு தெரியவில்லை. மத சம்பந்தமான மற்றும் தத்துவம் வேதாந்தம் இவற்றில் விசேஷமான நாட்டம் அவனுக்கு உள்ளூர் இருந்ததோ என்னவோ வெளியில் துளிகூட காட்டவில்லை. பிள்ளை பருவத்தில் அவனிடம் இருந்த ஒரே ஒரு அசாதாரண விஷயம் என்னவென்றால், அவன் தூங்கும் பொழுதெல்லாம் அதனை குலைக்க என்ன நடந்தாலும் அவனுக்கு தெரியாது. அவ்வளவு ஆழமான தூக்கம் இது. பள்ளி தோழர்களுக்கு தெரிந்து போனதிலிருந்து அவனுடைய இந்த சுபாவத்தை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். பகல் வேளையில் அவனுடைய குஸ்தியையும் குத்து சண்டையையும் கண்டு பயப்பட்டு பவ்யமாக ஒதுங்கிற நண்பர்கள் இரவில் அவன் தூங்கியவுடன் அவனது தேகத்தை விளையாட்டு மைதானத்திற்கு தூக்கிக் கொண்டு சென்று அவன் உடம்பில் அடியும் குத்தும் சார்த்துவார்கள். காதை முறுக்குவார்கள். பின்னர் அவனை கொண்டு போய் படுக்கையில் விட்டு விடுவார்கள். வெங்கடராமனுக்கு நடந்ததொன்றும் இரவிலேயே தெரியாதென்றால் காலையில் விழித்தவுடன் என்ன ஞாபகம் இருக்கும்? தூக்கத்தின் தன்மையை நன்றாக புரிந்து கொள்ளும் மனோதத்துவ நிபுணர்கள் அந்த பாலகனின் அசாதாரணமான ஒரு நிலையில் ஆழ்ந்திருக்கும் இயல்பிலிருந்து அவனுடைய அத்தியாத்மிகத்திற்கு போதுமான சான்றை கண்டுகொள்ளக்கூடும். ஒருநாள் மதுரையில் வீட்டிற்கு வந்த உறவினர் ஒருவர் வெங்கடராமனின் கேள்விக்கு தான் அருணாச்சலத்திற்கு யாத்திரை போய் வருவதாக பதிலளித்தார். அருணாச்சலம் என்ற பெயரை கேட்டவுடன் வெங்கடராமன் உள்ளத்தின் ஆழங்களில் ஏதோ ஒன்று விழிப்புற்றது. அவனுக்கு புரியாத விசித்திரமான எதிர்பார்ப்புகளால் அவன் மனம் நிறைந்து பரவசம் அடைகிறது. அந்த அருணாச்சலம் எங்கிருக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொண்ட கணத்திலிருந்து அருணாச்சலத்தை பற்றிய சிந்தனை நொடிப்பொழுதேனும் அவனை விட்டு அகலவில்லை. அருணாச்சலம் என்றால் எல்லாவற்றையும் விட முக்கியமான ஒன்று என்று அவனுக்கு தோன்றியது. இருந்தாலும் இந்தியா முழுவதிலும் எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள் நிறைந்துள்ள பொழுது அருணாச்சலம் மட்டும் ஏன் தன் கருத்தை கவர்கிறதென அவனுக்கு விளங்கவில்லை. வெங்கடராமனுக்கு படிப்பில் ஆர்வம் இருந்ததாக தெரியவில்லை. ஏதோ மிஷன் பள்ளிக்கூடத்திற்கு போய் வகுப்புகளில் ஆஜராகி வந்தான். ஆனால் புத்திசாலி பையன் என்பது மட்டும் தெரிந்தது. அவனுக்கு 17 வயது நடந்து கொண்டிருக்கும் பொழுது சாதாரணமாக ஏற்றத்தாழ்வில்லாமல் போய்கொண்டிருந்த அவன் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு நாள் பிராப்தம் மின்வேகமாக திடீரென்று குறுக்கிட்டு எல்லாவற்றையும் அடியோடு மாற்றியது. வெங்கடராமன் சொல்லாமல் கொள்ளாமல் ஒருநாள் பள்ளிப்படிப்பு எல்லாவற்றையும் முற்றிலும் துறந்தான். இதுபற்றி தனது ஆசிரியர்களுக்கோ பெரியவர்களுக்கோ முன் தகவல் ஏதும் கொடுக்கவில்லை. தான் எங்கேயோ போவதை பற்றி அதற்கு முன் யாரிடமும் மூச்சு கூட விடவில்லை. எல்லோரையும் போல் இவனது எதிர்காலமும் இருக்க விடாது. இப்படி ஒரு விசித்திரமான திருப்பம் இவன் வாழ்க்கையில் ஏற்பட என்ன காரணம்? காரணம் அந்த பாலகனுக்கு அதிசுலபமாகத்தான் தெரிந்தது. பிறர்க்கோ மனத்தை குழப்பக்கூடிய ஒன்று. நடந்தது என்ன? பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அச்சிறுவனுக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் ஒரு வகையானது. ஆனால் மனிதனின் வாழ்க்கை என்னும் ஆதார குருவோ அவனை தான் விரும்பிய உயர் வழியிலேயே திருப்பியது. இந்த திருப்பம் நிகழ்ந்தது ஒரு அதிசயமான முறையில். அது அவன் படிப்பை விட்டுவிட்டு மதுரையை விட்டு ஒரே அடியாக மறைந்து போவதற்கு 6 முன் நிகழ்ந்தது. வெங்கடராமன் ஒருநாள் தனது அறையில் தனியாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். திடீரென ஒரு காரணமில்லாத மரண பயம் அவனை பற்றியது. தான் நல்ல உடல்நிலையில் இருந்தாலும் விரைவில் இறக்கப் போகிறோம் என்று மிக தீவிரமாக உணர்ந்தான். உடல் அளவில் அவன் அப்பொழுது இறப்பதற்கு காரணமில்லாதபடியால் அது ஒரு ஆழமான அக நிகழ்ச்சியே. மரண எண்ணம் அவனை முழுமையாக பிடித்துக் கொண்டது. அதை அவன் எதிர்கொள்ள தன்னை தயார் செய்யலானான். தரையில் சவத்தைப் போல படுத்துக் கொண்டு கண்களையும் வாயையும் மூடியபடி மூச்சையும் உள்ளடக்கினான். பின் மகரிஷி அவர் வாய் மூலமாக சொல்ல கேட்போம். நான் எனக்குள் சொல்லிக் கொண்டேன், சரி, இந்த தேகம் செத்துவிட்டது. இந்த பிணத்தை மயானத்திற்கு கொண்டு போய் எரித்து சாம்பலாக்குவார்கள். ஆனால் தேகம் மரித்து விடும்பொழுது நான் இறந்து விடுகிறேனா? நான் இந்த உடலா? இந்த உடல் இப்பொழுது பேச்சு மூச்சின்றி இறுகி கிடக்கிறது. ஆனால் எனது ஸ்வரூபத்தின் இயல்பு தேகம் எந்த நிலையில் இருந்தாலும் விளங்குவது எனக்கு தெரிகிறதே. அடுத்து நிகழ்ந்ததை விவரிப்பது எளிது, ஆனால் புரிந்து கொள்வது கடினம். பூரண உணர்வுடன் அவ்வாலகன் ஒரு ஆழ்ந்த சமாதி நிலைக்கு சென்றான். அதில் தனது நிஜஸ்வரூபத்தில் உணர்வின் ஆதாரத்தில் ஒன்றிவிட்டான். உடல் என்பது தனக்கு அந்நியம் என்றும் மரணத்தினால் நான் என்ற உணர்வு பாதிக்கப்படுவதில்லை என்றும் மிக தெளிவாக தெரிந்து கொண்டான். நிஜஸ்வரூபம் மிகவும் உண்மையான ஒன்று. இயற்கைக்கு அதி ஆழத்தில் இருப்பதால் மனிதன் அதை உதாசீனம் செய்துவிடுகிறான். இந்த அற்புதமான பேரனுபவத்திலிருந்து முற்றிலும் மாறிய ஒரு புத்தம் புதிய இளைஞனாக வெங்கடராமன் எழுந்தான். அந்த இளைஞனுக்கு இனிமேல் படிப்பு, விளையாட்டு, நண்பர்கள் மற்றும் எல்லாவற்றிலும் ஈடுபாடு அற்றுப்போனதற்கு காரணம் இதுதான். சற்றும் எதிர்பாராத விதமாக தான் கண்ட நிஜஸ்வரூபத்தின் பேரானந்த உணர்விலேயே அவன் கவனம் லயித்திருந்தது. மரண பயம் வந்த வேகத்திலேயே மறைந்து விட்டது. அவனை இனி என்றுமே விட்டகலாத ஒரு அகாமீதியும் ஆன்மீக சக்தியும் வந்தடைந்தன. முன்பெல்லாம் மற்ற பையன்கள் விஷமம் செய்தாலோ அத்துமீறினாலோ அவர்களை எதிர்த்து தாக்குவான். ஆனால் இனி யார் என்ன செய்யணும்? பரமசாதுவாக பொறுத்துக் கொண்டான். தனக்கு எவரேனும் அநீதி இழைத்தால் உதாசீனமாக பொறுமையாக எல்லோரிடமும் மிக பணிவுடன் நடந்து கொண்டான். அவனது பழக்க வழக்கங்கள் எல்லாம் எங்கோ மறைந்தன. கூடிய அளவிற்கு தனித்தே இருக்க முயன்றான். அந்த தனிமையில் தன்னை மறந்து தியானத்தில் ஆழ்ந்து தன்னுள்ளே தன் கவனத்தை இடையறாது ஈர்த்த தெய்வீக உணர்வின் மிக வலுவான சக்தியிடம் சரண் புகுந்தான். அவனுடைய இயல்பினில் ஏற்பட்ட இப்பெரும் மாறுதலை மற்றவர்கள் கவனிக்காமல் இருக்கவில்லை. ஒரு நாள் அப்பையன் தனது பள்ளிக்கூட பாடத்தை எழுதி கொண்டிருக்கும் பொழுதே கண்மூடி தியானத்தில் ஆழ்வதை எதிரிலிருந்த அண்ணன் கண்டான். பள்ளிக்கூட புத்தகங்களும் குறிப்பேடுகளும் அறையில் அங்கும் இங்கும் கேட்பாரற்று கிடந்தன. பாடத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்ததைக் கண்டு எரிச்சலுற்ற அண்ணன் கோபத்துடன் வார்த்தைகளை கொட்டினான். இப்படியெல்லாம் இருக்கிறவனுக்கு இங்கென்ன வேலை? யோகியைப் போல் இருக்க வேண்டுமானால் உனக்கெதற்கு இந்த கல்வி? இச்சொற்கள் ரமணனின் நெஞ்சில் சுரீரன தைத்தன. அண்ணனுடைய வாக்கின் உண்மையை உணர்ந்து அதன்படி செயல்பட தீர்மானித்தான். அப்பாவோ காலமாகிவிட்டார். அம்மாவை கவனித்துக் கொள்ள மாமா, பெரியப்பா, சித்தப்பா மற்றும் தன் சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆதலால் அவனுக்கு இங்கென்ன வேலை? உடனே தன்னுள் எப்பொழுதும் துடித்து வந்த சொல், எந்த ஒரு சொல்லால் அவன் மந்திரத்தில் கட்டுண்டவன் போலானானோ அந்த புனிதச் சொல்லாகிய அருணாச்சலம் என்னும் பெயர் மின்னல் வேகத்தில் அவனுள் பளிச்சிட்டது. அங்குதான் போக வேண்டும். அது ஏன் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சக்தி தானாகவே அவனை இந்த முடிவெடுக்கும்படி தூண்டியது. சொல்லப்போனால் நானாக இங்கு வரவில்லை, கவர்ந்து கொண்டு வரப்பட்டேன் என்றார் மகரிஷி என்னிடம். எந்த சக்தி உங்களை பம்பாயிலிருந்து இங்கு இழுத்துக் கொண்டு வந்ததோ அதே சக்திதான் என்னை மதுரையிலிருந்து இங்கு இழுத்துக் கொண்டு வந்தது. எனவே ரமணர் தனது இதயத்தினுள் எழுந்த இந்த அகமுகமான ஆகர்ஷண சக்தியின் அழைப்புக்குட்பட்டு தனது நண்பர்கள், குடும்பத்தினர், பள்ளிக்கூடம், படிப்பு எல்லாவற்றையும் விட்டு அருணாச்சலத்தை சென்றடைந்தார். அங்கு அவரது ஆத்மானுபவம் நிலையாயிற்று. அவர் வீட்டை விட்டு விடைபெறும் முன் எழுதி வைத்த கடிதம் இன்னும் ஆசிரமத்தில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. அதன் வாசகமாவது: நான் என் தகப்பனாரை தேடிக்கொண்டு அவருடைய உத்தரவின்படி இவ்விடத்தை விட்டு கிளம்பிவிட்டேன். இது நல்ல காரியத்தில்தான் பிரவேசித்திருக்கிறது. ஆகையால் இந்த காரியத்திற்கு ஒருவரும் விசனப்பட வேண்டாம். இதை பார்ப்பதற்காக பணமும் செலவு செய்ய வேண்டாம். உலகத்தை பற்றி ஏதும் அறிந்திராத சிறுவன் 3 ரூபாயுடன் வடதிசை நோக்கி பயணத்தை தொடங்கினான். அந்த பயணத்தில் நடந்த அற்புதங்களை நினைத்து பார்த்தால் ஒரு அதிசய சக்தியே அந்த பாலகனை பாதுகாத்து வழிகாட்டி அருணாச்சலத்திற்கு கொண்டு வந்ததென்பது உறுதியாகும். சேர வேண்டிய இடத்திற்கு வந்த பிறகோ கையில் செப்பு காசில்லை, முன்பின் தெரிந்த முகம் ஒன்றில்லை. ஆனால் பரிபூர்ணமான உண்மையான துறவுணர்ச்சி சற்றும் குன்றாமல் அணையா தீபமாய் எரிந்து கொண்டிருந்தது. உலக உடைமைகளை துச்சமாக கருதிய அச்சிறுவன் தனது உடையை விட்டெறிந்து விட்டு கோவணம் மட்டுமே ஆடையாக கொண்ட நிலையில் கோயிலுக்குள் தியானத்தில் அமர்ந்தான். மகரிஷி அடுத்த 6 மாதங்கள் கோயிலை விட்டு வேறெங்கும் செல்லாமல் அதற்குள்ளேயே பல்வேறு இடங்களில் அமர்ந்திருந்தார். அந்த காலகட்டத்தில் அவர் உட்கொண்ட ஒரே ஆகாரம், வயதுக்கு மிஞ்சிய ஞானத்துடன் அமர்ந்திருந்த அச்சிறுவனைக் கண்டு அதிசயித்த ஒரு அர்ச்சகர் ஒருவேளை கொண்டு வந்த சோறுதான். ஆழ்ந்த சமாதியிலும் அதி உன்னத ஆன்மீக பரமானந்தத்திலும் தளைத்துக் கொண்டிருந்த அவருக்கு புற உலகின் ஸ்மரணையே இல்லை. சில முரட்டு வாலிபர்கள் அவர் மீது கற்களை வீசிவிட்டு ஓடினர். இது அவருக்கு பல மணி நேரங்களுக்கு பின்னரே தெரிய வந்தது. அவர்கள் மீது மகரிஷிகள் சிறிதும் விரோதம் பாராட்டவில்லை. பெரிய கோயிலுக்கு யாத்ரீகர்கள் வந்து கொண்டிருந்தபடியால் அவர் விரும்பிய ஏகாந்தம் அங்கு கிடைப்பது கடினமாக இருந்தது. எனவே அவர் ஊருக்குச் சற்றே தொலைவில் உள்ள கழனிகளுக்கு மத்தியில் ஒதுக்கமாயிருந்த ஒரு சிறு கோயிலுக்கு சென்று வசிக்கலானார். அங்கு அவர் 1.5 வருட காலம் தங்கினார். அங்கு வந்த சில பக்தர்கள் அளித்த உணவு அவருக்கு திருப்தி அளித்தது. அந்த நாட்களிலெல்லாம் அவர் ஒருவருடனும் பேசவில்லை. சொல்லப்போனால் அருணாச்சலத்திற்கு வந்த பிறகு முதல் 3 ஆண்டுகள் அவர் பேச வாயை திறந்ததே இல்லை. அவர் மௌன விரதம் பூணவில்லை. தனது ஆன்மஸ்வரூபத்திலேயே முழுவதும் லைத்திருந்தபடியால் பேச வேண்டும் என்று தோன்றவில்லை. பின்னர் அவர் சகஜ சமாதி நிலைக்கு வந்த பின்னர் மீண்டும் பேசினார். எனினும் மொத்தத்தில் மகரிஷி ஒரு மோன முனிவர்தான். தன் மகன் வீட்டை விட்டு சென்று சுமார் 2.5 ஆண்டுகளுக்கு பின் யார் மூலமாகவோ அவர் இருப்பிடம் கேள்விப்பட்டு தாயார் தன் மூத்த மகனுடன் விரைந்து வந்து தன்னுடன் வீட்டிற்கு திரும்புமாறு கண்ணீர் விட்டு கெஞ்சினாள். பாலமுனிவரோ சிலை போல் அமர்ந்திருந்தார். கெஞ்சலில் பிள்ளை மசியவில்லை என்று அன்னையார் மகனை அவரது உதாசீனத்திற்காக கடிந்து பார்த்தாள். இறுதியாக ரமணர் ஒரு காகிதத்தில் பின்வருமாறு எழுதி காட்டினார். அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டு வைப்பான். என்றும் நடவாதது என் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யினும் நில்லாது. இதுவே திண்ணம். ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று. எனவே அன்னையார் மகரிஷியின் முடிவுக்கே விட்டுவிட்டு ஊர் திரும்பினார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த பாலயோகியை பார்க்கும் ஆவல் கொண்டு ஜனங்கள் வர ஆரம்பிக்கவே அவருடைய ஏகாந்தத்தில் மிகுந்த குறுக்கீடு ஏற்பட்டது. ஆதலால் அவர் இந்த இடத்தை விட்டு பவளக்குன்று அதாவது ஜோதிக்குன்றாகிய அண்ணாமலை மீதேறிச் சென்றார். பிறகு பல்லாண்டுகளாக அங்கு விருபாக்ஷ குகையில் வாழ்ந்தார். அந்த மலையில் இன்னும் பல குகைகள் உண்டு. ஒவ்வொன்றிலும் துறவிகளோ யோகிகளோ வாழவும் செய்கிறார்கள். ஆனால் இளம் ரமணர் வசித்த பெரிய குகை கூடுதல் விசேஷமானது. ஏனெனில் அதில் அங்கு முன்பு வாழ்ந்த ஒரு யோகியின் அதாவது விருபாக்ஷ தேவரின் சமாதி இருக்கிறது. ஹிந்துக்களிடையே பொதுவாக இறந்தவர்களை எரிப்பதுதான் வழக்கம். ஆனால் மிகவும் உயர்ந்த சித்தியை அடைந்துவிட்டதாக கருதப்படும் ஒரு யோகியின் உடலை எரிப்பதில்லை. யோகியின் உடலில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரை அவரது பிராணசக்தி அல்லது புலன்களுக்கு அப்பாற்பட்ட உயிரோட்டம் நீடித்து உடல் கெட்டுவிடாமல் பாதுகாக்கும் என்று நம்பப்படுவதே இதற்கு காரணம். மறைந்த யோகியின் உடலை நீராட்டி பூச்சுக்கள் பூசி அவர் தியான நிலையில் அமர்ந்திருப்பது போன்று பத்மாசனத்தில் இருத்தி சமாதி குழிக்குள் இடுவர். பின் குழியை கனமான கற்களால் மூடி சிமெண்ட் பூசுவர். யோகியின் சமாதி பொதுவாக ஒரு புனித யாத்திரை தலமாக ஆகிவிடுவதுண்டு. மகான்களின் உடலை எரிக்காமல் புதைப்பதற்கு மற்றொரு காரணம் உண்டு. அவர்கள் உடல் ஏற்கனவே புனிதமானபடியால் தீயினால் எரித்து புனிதமாக்க வேண்டிய தேவையில்லை. இங்கே ஒரு விஷயம் நம் கவனத்திற்குரியது. எங்குமே என்றும் யோகியரும் துறவியரும் குகைகளில் வாழ்வதை விரும்பி வந்துள்ளனர். நமது முன்னோர்கள் இறைவனை தியானிக்க குகைகளை நாடிச் சென்றனர். பார்சி மதத்தை நிறுவிய ஜரதுஷ்டர் ஒரு குகையில்தான் தவம் இருந்தார். நபிகள் நாயகமும் ஒரு குகையில்தான் ஆன்ம அனுபவம் பெற்றார். இந்திய யோகியரும் வேறு நல்ல இடம் கிடைக்காவிடில் மலை மீதுள்ள குகைகளையோ அல்லது நிலக்குழிகளையோ தேர்ந்தெடுப்பதற்கு நல்ல காரணங்கள் உண்டு. இந்த இடங்களில் குளிர் வெப்பநிலையில் பெரும் மாறுதல்கள் இன்றி ஏறக்குறைய மிதமாக இருக்கும். வெப்ப நாடுகளில் இரவுக்கும் பகலுக்கும் இடையே நிலவும் பெரிதும் வேறுபட்ட வெப்பநிலைகளும் இங்கில்லை. மேலும் அவர்களது தியானத்தை கலைக்க பெரும் ஓசைகளும் வெளிச்சங்களும் இல்லை. இன்னும் ஒரு சுவையான விஷயம், குகையின் அடக்கமான சூழ்நிலையின் காற்றை சுவாசிப்பது பசியை கணிசமாக குறைக்கும். ஆதலால் உடலை பேணுவதில் கவனம் செலுத்த வேண்டியதில்லை. அண்ணாமலை மீதுள்ள விருபாக்ஷ குகை ரமணரை கவர்வதற்கு மற்றொரு காரணமும் இருந்திருக்கக்கூடும். அது இயற்கை அழகின் ரசனையை சார்ந்த காரணம். குகையின் பக்கத்தில் நீண்டிருக்கும் பாறை நின்று கீழே பார்த்தால் தூரத்தில் விண்ணில் நிமிர்ந்து நிற்கும் கோயிலும் அதை மையமாக கொண்டு நிலப்பரப்பில் விரிந்து கிடக்கும் சிறிய ஊரும் தென்படும். ஊருக்கு அதையடுத்த நிலப்பரப்பிற்கும் அப்பால் தொலைவில் வரிசையாக நிற்கும் குன்றுகள் இந்த இயற்கை பெருங்காட்சியின் நேர்த்தியான எல்லைக்கோடாக அமைகின்றன. காரணம் எதுவாக இருப்பினும் அந்த வெளிச்சம் நிறைந்த குகையில் ரமண மகரிஷி மனித அறிவு கெட்டாத தியானங்களிலும் ஆழ்ந்த சமாதி நிலைகளிலும் ஆழ்ந்து பல்லாண்டுகள் வாழ்ந்தார். முறையாக ஒரு குருவினிடம் யோகம் பயின்றவர் அல்லர் மகரிஷி. ஆகவே அவரை யோகி என்று கூறும் பொழுது பிற யோகிகளை குறிக்கும் பொருளில் கூறவில்லை. அவர் கடைபிடித்த அகமார்க்கம் தன்னைத்தானே அறிந்து தன்மயமாகும் ஒரு எளிய பாதை. அந்த பாதையை அவருக்கு வகுத்தளித்தது தன்னுள் இருக்கும் ஈஸ்வரன் என்றே அவர் கருதினார். 1905 ஊரில் பிளேக் நோய் பரவியது. அருணாச்சலத்திற்கு யாத்திரையாக வந்தவர்களில் ஒருவர் மூலம் இந்த பயங்கரமான தொற்று நோய் ஊருக்குள் வந்திருக்கலாம். ஊரை சூறையாடிய அந்நோயின் கொடுமைக்கு அஞ்சி அநேகமாக எல்லோருமே அச்சிறு ஊரை விட்டு நோயால் பீடிக்கப்படாத ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் ஓடினார்கள். மனித நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடிய ஊரில் மயான அமைதி நிலவியது. அங்கு அந்நாட்களில் காட்டில் மறைந்து வாழும் புலிகளும் சிறுத்தைகளும் தைரியமாக வெளிவந்து சர்வ சுதந்திரமாக தெருக்களில் நடைபெறுகின்றன. காடுகளிலிருந்து ஊருக்கு செல்லும் வழியை இருந்த மலை மீது அந்த விலங்குகள் எத்தனை முறைகள் அலைந்து திரிந்தனவோ, மகரிஷியின் குகை வாசலை எத்தனை முறைகள் கடந்து சென்றனவோ, ஆனால் மகரிஷியோ ஊரை விட்டு அசையவில்லை. என்றும் போல் அசலமாய் அமைதியே உருவாய் அமர்ந்திருந்தார். இதற்குள் இந்த இளம் சுவாமிக்கு அவர் விருப்பமின்றியே அவரை அறியாமலேயே ஒரு சீடர், அதாவது பழனிசுவாமி ஏற்பட்டார். இவர் மீது மிகுந்த பக்தி கொண்ட அச்சீடர் இவருடனேயே எப்பொழுதும் தங்கி இவரது தேவைகளை கவனிப்பதில் பிடிவாதமாக இருந்தார். ஆனால் இரவு நேரங்களில் ஒரு பெரிய புலி குகைக்கு வந்து ரமணர் முன் சற்று நேரம் நின்று அமைதியாக திரும்பி போகும் நிகழ்ச்சியை இச்சீடர் கூறக் கேட்ட மற்ற சீடர்களிடமிருந்து இந்த விவரம் நமக்கு வந்துள்ளது. ஓரளவுக்கு யோக சித்தி பெற்றுள்ள யோகிகளும் துறவிகளும் காட்டிலும் மலைகளிலும் சிங்கம் புலி பாம்பு முதலான விலங்குகளின் மத்தியில் வசிப்பினும் அவற்றால் அவர்களுக்கு தீங்கேதும் விளையாது என்ற நம்பிக்கை இந்திய நாடெங்கிலும் பரவலாக இருக்கிறது. மகரிஷியை பற்றிய இன்னொரு நிகழ்ச்சியையும் கேட்டேன். ரமணர் ஒரு பிற்பகல் நேரத்தில் தனது குறுகிய வாசலுக்கு வெளியே அமர்ந்திருக்கும் பொழுது பாறைகளின் இடுக்கிலிருந்து ஒரு பெரும் நாகப்பாம்பு அவரெதிரே வந்து படமெடுத்து ஆடியதாம். மகரிஷி சற்றும் அசையவில்லை. அவ்விரு சகஜீவன்களும் மனிதனும் விலங்கும் ஒருவரையொருவர் பார்த்த வண்ணம் சில நிமிடங்கள் இருந்தனராம். மகரிஷியை கடிக்கும் அளவுக்கு அருகாமையில் இருந்த பாம்பு முடிவில் எந்த தீங்கும் இழைக்காமல் திரும்பிச் சென்றதாம். தனது நிஜஸ்வரூபத்தில் அடியாழத்திலே உறுதியாகவும் நிரந்தரமாகவும் நிலை பெற்றவுடன் இந்த விந்த இளம் மனிதருடைய தீவிர துறவுமயமான ஏகாந்த வாழ்வின் முதல் கட்டம் நிறைவு பெற்றது. இனி ஒதுக்கமான தனி வாழ்வு இன்றியமையாத தேவையில்லை. எனினும் அவர் அந்த குகையில் தொடர்ந்து வாழ்ந்தார். அவ்வாறு இருக்கையில் ஒரு பிரசித்தி பெற்ற அந்தண அறிஞர் அந்த இளம் சுவாமியை காண வந்தார். கணபதி சாஸ்திரி என்னும் அந்த அறிஞரின் வருகை இந்த இளம் துறவியின் வாழ்வில் மற்றொரு திருப்பமாக அமைந்தது. இனி ஏகாந்தம் குறைந்து சௌலபியமான சமுதாய வாழ்வு அதிகரிக்கப் போகிறது. சாஸ்திரி தியானம் படிப்பு இவற்றிற்காக அண்மையில்தான் திருவண்ணாமலையை வந்தடைந்து பெரிய கோயிலுக்கு அருகே தங்கிக் கொண்டிருந்தார். மலை மீது ஒரு இளம் யோகி வாழ்கிறார் என தற்செயலாக கேள்வியுற்று அவர் எந்த மாதிரியான யோகி என்று பார்த்து வரலாம் என ஆவலுடன் அவரை தேடிச் சென்றார். அவர் ரமணரை சென்றடைந்த பொழுது அவர் சூரியனை வெறித்து பார்த்தவராயிருந்தார். சூரியன் மேற்கு வானில் மறையும் வரை அதில் சில மணி நேரங்கள் தனது பார்வையை பதிப்பது ரமணருக்கு ஒன்றும் அசாதாரணமான வழக்கம் அன்று. இந்தியாவில் பிற்பகல் சூரியனின் கண்கூச வைக்கும் கதிர்களை பற்றி அவற்றை கண்டிராத மேலை நாட்டினருக்கு சொன்னால் தெரியாது. நான் அதை அனுபவித்திருக்கிறபடியால் எனக்கு தெரியும். ஒரு நாள் தெரியாதனமாக வேலைகட்ட நேரத்தில் அந்த மலையின் செங்குத்தான சரிவில் ஏறத் தொடங்கிவிட்டேன். திரும்பும் பொழுது நடுப்பகல், தலைக்கு மேல் சூரியன், வெயிலும் உச்ச நிலையில் இருந்தது. ஒதுங்க இடமில்லை, நிழல் என்ற பேச்சே இல்லை. வகையாக அகப்பட்டுக் கொண்டேன். ரொம்ப நேரம் குடிகாரன் போல் தடுமாறினேன், தள்ளாடினேன். ஆகையால் இளம் ரமணர் தலையை நிமிர்த்துக் கொண்டு கண்ணிமைக்காமல் சூரியனின் சுட்டரிக்கும் கதிர்களை பொறுமையாக நோக்குவார் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு சாதனை என்று ஊகித்துக் கொள்ளலாம். கணபதி சாஸ்திரி ஹிந்து தர்மத்தின் முக்கியமான நூல்கள் அனைத்தையும் 12 காலமாக கசடறக் கற்றவர். ஆன்மீகத்தில் முன்னேறும் முயற்சியில் கடும் தவம் இயற்றியவர். எனினும் சந்தேகங்களும் குழப்பங்களும் அவரை முற்றிலும் விட்டு அகலவில்லை. அவர் ரமணரிடம் ஒரு கேள்வி கேட்டார். 15 மௌனத்திற்கு பிறகு ரமணர் அளித்த பதிலில் பொதிந்திருந்த ஞானம் சாஸ்திரியை வியப்பில் ஆழ்த்தியது. நான் என்பது எங்கே இருந்து புறப்படுகின்றதோ அதை கவனித்தால் மனம் அங்கேயே லீனமாகும். அதுவே தவம். ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணுங்கால் அந்த மந்திரத்வனி, அதாவது சப்தம், எங்கிருந்து புறப்படுகிறது என்று கவனித்தால் மனம் அங்கேயே லீனமாகிறது. அதுதான் தவம். இந்த பதிலை பெற்ற பின் தனது வேதாந்த ஆன்மீக பிரச்சனைகள் சம்பந்தமாக இன்னும் சில கேள்விகள் கேட்டார் சாஸ்திரி. பல்லாண்டுகளாக தனக்கு விளங்காமல் இருந்த விஷயங்களை அந்த இளம் சுவாமி தெளிவாக விளக்கியதைக் கண்டு அயர்ந்து போனார். பின் என்ன, நெடுஞ்சான் கிடையாக நிலம் வீழ்ந்து வணங்கி இளம் துறவியின் சீடரானார் அந்த பேரறிஞர். சாஸ்திரிக்கு சொந்த முறையில் வேலூரில் ஒரு சிஷ்யர் குழு இருந்தது. பின்னர் அவர் அங்கு சென்று தான் ஒரு மகரிஷியை கண்டுவிட்டதாகவும் அவர் ஐயமின்றி மகோன்னதமான ஆன்மானுபவம் பெற்ற ஞானி என்றும், தான் எத்தனையோ நூல்கள் கற்றிருப்பினும் இந்த ஞானியின் போதனைக்கு ஈடானதை எங்கும் கண்டதில்லை என்றும் அவர்களிடம் கூறினார். அதிலிருந்து அந்த இளம் சுவாமியை கற்றோர் எல்லோரும் மகரிஷி என்றே குறிப்பிடத் துவங்கினர். சாதாரண மக்கள் மகரிஷியின் குணங்களைக் கண்டு அவரை ஒரு தெய்வ அவதாரமாகவே கருதி தொழ விரும்பினார்கள். ஆனால் மகரிஷி பிறர் தன்னை எந்த விதமாகவும் தொழுதல் கூடாதென ஒரேடியாக மறுத்துவிட்டார். அவருடைய பக்தர்களாகட்டும் ஊர் மக்களாகட்டும் தங்களுக்குள் பேசிக் கொள்ளும் பொழுதும் என்னுடன் உரையாடும் பொழுதும் மகரிஷியை தெய்வ புருஷராக கருதியே பேசினர். நாளடைவில் மகரிஷிகளைச் சுற்றி ஒரு சிறிய பக்தர்கள் கூட்டம் தோன்றியது. அவர்கள் மலை மீது ஒரு சிறு கட்டிடம் கட்டி அவரை தங்களுடன் வந்து வசிக்க இசைய வைத்தனர். மகரிஷியின் தாயார் அவ்வப்போது வந்து சிறிது காலம் தங்கிச் செல்வது வழக்கம். அந்த மகனுக்கு அதுதான் வழிபோலும் என்று தன்னை சமாதானப்படுத்திக் கொண்டு விட்டார். தனது மூத்த மகனும் உறவினர்களும் காலமான பிறகு தனது துறவி மகனே தனக்கு கதியென்று வந்து தஞ்சமடைந்தார். மகரிஷியும் ஏற்றுக்கொண்டார். தனது வாழ்நாளின் கடைசி 6 வருடங்களையும் அவருடனே கழித்து இறுதியில் தனது மகனுக்கே ஒரு லட்சிய சீடரும் ஆனார். அந்த சிறு ஆசிரமத்தில் அதற்கு கைமாறாக சமையல் செய்து மகரிஷிக்கும் அவரது சீடர்களுக்கும் அமுது பரிமாறினார். தாயார் சித்தி அடைந்தவுடன் அவரது உடலை மலையடிவாரத்தில் அடக்கம் செய்து சமாதி வைத்தார்கள். பின் மகரிஷியின் பக்தர்கள் அன்னையின் சமாதி மீது ஒரு சிறு ஆலயம் நிறுவினார்கள். மனித சமுதாயத்திற்கு ஒரு ஒப்பற்ற ஞானியை ஈன்றளித்த அந்த அன்னையின் பெயரில் அங்கு தினமும் பூஜை நைவேத்திய வழிபாடுகள் நடக்கின்றன. காலப்போக்கில் மகரிஷியின் புகழ் பரவியது. அருணாச்சலர் கோவிலுக்கு வரும் யாத்ரீகர்கள் மகரிஷியையும் வந்து தரிசிக்க துவங்கினார்கள். பக்தர்கள் மீண்டும் மீண்டும் அவரை வேண்டிக் கொண்டதற்கிணங்கி மலையடிவாரத்தில் கட்டப்பட்ட பெரிய ஹாலில் வாசம் செய்ய ஆரம்பித்தார். உலகத்தில் மகரிஷிக்கு இருந்த ஒரே தேவை சிறிது உணவு மட்டுமே. பணம் காசை அவர் தொடுவதே இல்லை. இருப்பவை எல்லாம் பக்தர்கள் தாமாகவே விரும்பி அவருக்கு காணிக்கையாக விட்டுச் சென்றவை. மகரிஷி ஆரம்ப நாட்களில் தன்மயானந்தராக தனித்து வாழ்ந்து பேசாதிருந்த பொழுது உடலை பசி மிகவும் வருத்திய நாட்களில் கையில் திருவோடி ஏந்தி ஊரில் போய் பிக்ஷை கேட்க கூசியதில்லை. அவரைக் கண்டு மனம் நெகிழ்ந்த ஒரு வயதான விதவை அவருக்கு தினமும் உணவிட்டாள். பிறகு மலை மீது அவர் வசிக்கும் குகைக்கே சென்று அமுது படைத்து வந்தாள். கடவுள் மீது பாரத்தை போட்டு ஓரளவு வசதி படைத்த வீட்டு வாழ்க்கையை துறந்து அங்கு வந்த அவரை கடவுள் கைவிடவில்லை. நம்பினவர் கெடவில்லை. வெறுங்கையுடன் வாழ்ந்த அவருக்கு ஒரு தெய்வக்கரம் அன்னம் ஊட்டியது, இருக்க இடமும் கொடுத்தது. இவற்றைத் தவிர அவருக்காக அளிக்கப்படும் காணிக்கைகளை அவர் ஏற்பதில்லை. ஒருநாள் இரவு திருடர் கூட்டம் ஒன்று ஆசிரமத்திற்குள் ஆயுதங்களுடன் புகுந்து பணம் கிடைக்குமாவென அங்குமிங்கும் தேடிய போது அவர்களுக்கு கிடைத்ததெல்லாம் சில ரூபாய்களே. ஆசிரமத்திற்காக மளிகை சாமான்கள் வாங்குவதற்கு வைக்கப்பட்டிருந்தவையே அவை. இதனால் பெரும் ஏமாற்றம் அடைந்து வெகுண்ட அந்த திருடர்கள் மகரிஷியை தடியால் பலமாக அடித்ததில் அவரது தொடைகளில் வீக்கம் கண்டது. திருடர்களின் வன்முறையை மகரிஷி பொறுமையுடன் சகித்துக் கொண்டது மட்டுமின்றி அவர்களை உணவருந்திச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கவும் செய்தார். அவர்கள் மேல் அவருக்கு எந்தவிதமான வெறுப்பும் இல்லை. அவர்களது அறியாமைக்காக அவர் இறங்கினார். அவர்கள் எந்த தடையுமின்றி தப்பிச் செல்லவும் அனுமதித்தார். ஆனால் ஓராண்டிற்குள் அவர்கள் வேறொரு இடத்தில் வேறொரு குற்றம் செய்து கொண்டிருந்த பொழுது பிடிபட்டு கடும் தண்டனைக்குள்ளாயினர். மகரிஷியின் இதுபோன்ற வாழ்க்கை வீணானது என பல மேற்கத்தியர்கள் நினைப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆயினும் முடிவில்லாத கர்மச் சுழலில் சிக்கி உழலும் மனித சமுதாயத்தினின்று தனித்திருந்து கர்ம சுழற்சியின் இயல்பை நமக்கு எடுத்துரைப்பவர்கள் ஒரு சிலரேனும் இருப்பது நம் நன்மைக்காகத்தானே. அவர்களே இந்த உலக மாயையை அதில் சிக்குண்டவரை விட தெளிவாக கண்டு அதிலிருந்து விடுபடும் வழியையும் கூற வல்லவர். எத்தனையோ சூழ்நிலைகளால் அங்குமிங்கும் அலைக்கழிக்கப்பட்டு உலகத்தில் உழலும் லௌகீக மூடனை காட்டிலும் தன்னையே வென்று இன்புற்று காட்டில் வாழும் ஞானி தாழ்ந்தவரா என்ன? அனுதினமும் இந்த மனிதரின் மகிமையை தெரிவிக்கும் புதுப்புது அனுபவங்கள் ஏற்படுகின்றன. ஆசிரமத்திற்கு எத்தனையோ விசித்திரமான வகைகளில் வேறுபட்ட மனிதர்கள் வந்து போகிறார்கள். ஒரு நாள் பெரும் உள்ள வேதனையுடன் தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர் ஒருவர் ஹாலிற்குள் நுழைந்து தனது துயரத்தை மகரிஷியிடம் சொல்லி புலம்பினார். மகரிஷி பதிலேதும் கூறாமல் வழக்கப்படி மௌனமாக இருந்தார். நாளொன்றில் அவர் பேசும் வார்த்தைகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். துன்பத்தால் வருந்தும் அந்த மனிதரை சாந்தமாக நோக்கியவாறிருந்தார். புலம்பல் மெல்ல மெல்ல குறைந்து முடிவில் 2 மணி நேரம் கழித்து அந்த மனிதன் முன்னைவிட மிக அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் சென்றான். இவ்வாறு படாடோபமின்றி பிறர் கண்ணுக்கே மிகவும் புலப்படாமல் மௌனமாக இடையராது தனது அருட்சக்தியின் கதிர்களை பாய்ச்சி துன்புற்ற உள்ளங்களின் புண்களை ஆற்றுவதே மகரிஷியின் வழி என்பது எனக்கு மெல்ல மெல்ல புரிகிறது. புலன்களை கடந்த இத்தகைய ஒரு சூட்சமமான தொடர்பு நிகழும் ரகசியத்தை ஒரு நாள் விஞ்ஞானம் ஆராய்ந்தறிய முன்வர வேண்டியிருக்கும். நல்ல படிப்பும் பண்புமுற்ற ஒரு பிராமணர் வந்தார். மகரிஷியிடம் கேள்விகள் கேட்டு பதிலுக்காக காத்திருந்தார். மௌன மொழியில் பேசுவதில் நிபுணராகிய மகரிஷி வாய் திறந்து பேசுவாரா மாட்டாரா என்பது நிச்சயமே இல்லை. ஆனால் சொல்லாமல் சொல்லும் அவர் இன்று பொருள் செறிந்த வார்த்தைகளால் அந்த அந்தணருக்கு எத்தனையோ விஷயங்களை விளக்கினார். ஒரு நாள் பக்தர்களும் தரிசிக்க வந்தவர்கள் கூட்டமுமாக ஹால் நிரம்பி வழிந்தது. அப்பொழுது அந்த சிறிய ஊரில் யாருக்குமே பிடிக்காத ஒரு முரடன் இறந்து விட்டான் என்று ஒருவர் வந்து தெரிவித்தார். உடனே ஹாலில் அவனை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர். அவனுடைய வெவ்வேறு குற்றங்களையும் அடாவடித்தனங்களையும் பற்றி தத்தம் நினைவுகளை பரிமாறிக்கொண்டனர். இந்த பேச்சு ஒரு வழியாக அடங்கியதும் மகரிஷி முதன்முறையாக வாய்த்திறந்து இந்த மனிதனை பற்றி கூறினார். அவன் ரொம்ப துப்புரவான மனிதன். ஒரு நாளைக்கு 2-3 தடவைகள் குளிப்பானே. ஒரு விவசாயி தன் குடும்பத்துடன் மகரிஷியின் தரிசனத்திற்காக சுமார் 100 மைல்கள் தொலைவில் நின்று வந்திருந்தான். அவனுக்கு எழுத்தறிவு அறவே கிடையாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவனுடைய அன்றாட வேலை, அவனது மதச்சடங்குகளும் மற்றும் பரம்பரையாக வந்த மூட நம்பிக்கைகளுமே. அண்ணாமலை அடிவாரத்தில் கடவுளே மனித வடிவம் கொண்டு வாழ்கிறார் என்று யாரோ சொல்லி கேட்டு தரிசனத்திற்காக வந்திருக்கிறான். மகரிஷியை 3 முறை சாஷ்டாங்கமாக வணங்கிவிட்டு தரையில் அடக்கமாக உட்கார்ந்தான். மகரிஷியின் தரிசனத்தால் தனக்கு ஈஸ்வர கிருபை அல்லது ஏதோ அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்ற திடமான நம்பிக்கை அவனது முகத்தில் பளிச்சிடுகிறது. அவனது மனைவி மிக வனப்புடன் அவன் அருகில் வந்து மண்டியிட்டு வணங்கினாள். ஊதா வண்ண புடவையை அணிந்து அவள் முந்தானியை இடுப்பில் செருகியிருந்தாள். நல்ல வாசனை தைலம் தடவி நன்றாய் படிந்து சீவப்பட்டிருந்த கேசம் பளபளத்தது. அவளது மகளும் தாயாரை போன்றே தரையில் விழுந்து வணங்கினாள். அந்த அழகான பெண் ஹாலுக்குள் நடந்தபொழுது அவளது 2 கால்களின் கொலுசுகளும் சேர்ந்து ஒலித்தன. எல்லா பெண்களும் செய்வது போன்று காதில் ஒரு வெள்ளை பூவை சொருகியிருந்தாள். அழகான பழக்கம். அந்த சின்னஞ்சிறு குடும்பம் வாயை திறவாமல் மகரிஷியை பரமபக்தியுடன் பார்த்துக் கொண்டே இருந்தனர். மகரிஷி அருகில் இருப்பதை அவர்களுக்கு மனோதைரியமும் இதய திருப்தியும் தருவதை அவர்களுடைய முகங்கள் காட்டுகின்றன. இதில் வினோதமான ஒரு விஷயம் என்னவென்றால், மகரிஷியை தரிசிப்பதால் அவர்களுக்கு அவர்களுடைய தெய்வங்கள் மதச் சம்பிரதாயங்களில் நம்பிக்கை அதிகரிக்கிறது. காரணம், மகரிஷி எல்லா விதமான கோட்பாடுகளையும் சமமாக கருதி அவை எல்லாமே நமதுள்ளே நிகழும் ஒரு உன்னதமான அனுபவத்தின் வெளி உருவங்களே, அனைத்தும் முக்கியமானவையே என்று பாவிக்கிறார். அவர் திருஷ்டியில் இயேசுநாதரும் கிருஷ்ணரும் சமமானவர்களே. என் இடப்பக்கத்தில் சுமார் 75 வயதான முதியவர் ஒருவர் அமர்ந்திருந்தார். வாய் நிறைய வெற்றிலையை அடக்கி மென்று கொண்டிருந்தார். அவர் கையில் இருந்த வடமொழி புத்தகத்தின் பெரிய எழுத்துக்களில் தியானமாக பதிந்திருந்தது அவருடைய பார்வை. அந்த அந்தனர் சென்னை அருகே பல வருடங்கள் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். 60 வயதில் உத்தியோகத்தினின்று ஓய்வு பெற்ற கொஞ்ச காலத்தில் மனைவி காலமானாள். வெகு காலமாக தள்ளி போட்டுக் கொண்டு வந்த சில அபிலாஷைகளை நிறைவேற்ற இந்த தனிமையை பயன்படுத்திக் கொண்டார். தனது மனதை கவரும் வகையில் வாழ்வும் போதனையும் கொண்ட ஒரு ஞானியை தேடி இந்தியா முழுவதிலும் 3 முறை யாத்திரை செய்தார். எத்தனையோ சாதுக்களையும் பேரறிஞர்களையும் சந்தித்தார். ஆனால் அவர் தேடிய ஞானி கிடைக்கவில்லை. அந்த ஞானி எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் தன் மனதில் கற்பனை செய்து பார்த்திருப்பார் போலும். நாங்கள் முதலில் சந்தித்து எங்கள் அனுபவங்களை பரிமாறிக்கொண்ட பொழுது தனது ஆதர்சன ஞானி கிடைக்காததை பற்றி நொந்து கொண்டார். முகத்தை பார்த்து எனக்கு அவரை பிடித்து போயிற்று. அவரது கரடுமுரடான முகத்தில் அனுபவமும் ஒளிவு மறைவில்லாத சுபாவமும் தெரிந்தன. கன்னங்களில் சுருக்கங்கள் ஆங்காங்கு ஆழப் பதிந்திருந்தன. அவர் ஒரு அறிவுஜீவி அல்லர். எளிமையான மனதும் உள்ளுணர்வும் கொண்டவர். அவரை விட நான் எவ்வளவோ வயதில் சிறியவன். ஆனால் அவருக்கு சில ஆலோசனைகள் கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. அவர் சொன்ன பதிலை கேட்டு திகைத்தேன். நான் அவருடைய குருவாக இருக்க சம்மதிக்க வேண்டும் என்றார். குருநாதரை தேடி அலை வேண்டாம், அவர் தொலைவில் இல்லை என்று கூறி அவரை நேரே மகரிஷியிடம் அழைத்துச் சென்றேன். நான் சொன்னது சரிதான் என்று தெரிந்து கொள்ள அவருக்கு வெகுநேரம் பிடிக்கவில்லை. விரைவிலேயே அவர் மகரிஷியின் உற்சாகம் மிகுந்த பக்தருமானார். ஹாலில் மற்றொரு மனிதர் பார்ப்பதற்கு வசதி உள்ளவராக தோற்றமளித்தார். கண்ணாடி அணிந்திருந்தார். விலையுயர்ந்த ஆடை உடுத்தியிருந்தார். அவர் ஒரு நீதிபதி. கோர்ட் விடுமுறையாகையால் மகரிஷியை தரிசித்து விட்டு போகலாம் என்று வந்திருந்தார். அவர் மிகவும் நல்ல பக்தர். மகரிஷி மேல் தேவதா விசுவாசம். ஆண்டிற்கு 1 முறையாவது வராமல் இருக்க மாட்டார். இவர் மெத்த படித்தவர். பண்பாட்டிலும் நாகரிகத்திலும் உயர்ந்தவர். கன்னங்கரிய மார்பில் எண்ணெயை பூசிக்கொண்டு மேலாடை அணியாமல் இங்கே வந்திருக்கும் ஏழைகளுக்கு சமமாக கால்களை மடித்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பதை பார்க்க ஒரு நல்ல சமதர்ம காட்சியாக இருந்தது. இன்று எந்த உணர்வு இவர்களை எல்லாம் இங்கு ஒன்று சேர்க்கிறதோ, பொறுக்க முடியாத அவல ஜாதி கர்வத்தை துடை தெரிகிறதோ, இதே உணர்வுதான் பண்டை காலத்தில் அரசர்களையும் இளவரசர்களையும் மிக தொலைவில் உள்ள காடுகளில் வாழ்ந்த ரிஷிகளிடம் சென்று அவர்களிடமிருந்து உபதேசங்களை பெற வைத்தது. அதாவது, உண்மையான ஞானத்திற்காக சிறு சிறு வேற்றுமைகளை தியாகம் செய்ய வைப்பது அந்த உணர்வுதான். ஒரு இளம் மாது தன் குழந்தையுடன் ஹாலுக்குள் நுழைகிறாள். அவள் குழந்தைக்கு கவர்ச்சியாக உடையுடுத்தியிருந்தாள். பகவான் முன் தரை மீது தலை வைத்து பக்தியுடன் நமஸ்கரித்தாள். வாழ்க்கையின் சில ஆழமான பிரச்சனைகளை பற்றி ஹாலில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. அந்த புத்திபூர்வமான விவாதத்தில் பங்கேற்க முனையாமல் அவள் மௌனமாக அமர்ந்திருந்தாள். இந்திய பெண்களுக்கு கல்வி ஆபரணமாக கருதப்படுவதில்லை. சமையல் மற்றும் வீட்டு விவகாரங்களை தவிர இவளுக்கு தெரிந்தது அற்ப சொற்பமே. எனினும் தான் ஒரு மகாத்மாவின் முன் இருக்கிறோம் என்பது அவளுக்கு தெரிந்தது. மாலையில் இருட்டத் துவங்கியதும் எல்லோரும் பொதுவாக தியானத்தில் அமர்வது வழக்கம். மகரிஷி இருந்தார் போலிருந்து கொண்டே பல நாட்களில் புறவுலக ஸ்மரணையை விட்டு சமாதி நிலையில் மெல்ல ஆழ்ந்து விடுவதுண்டு. உடனேயே ஹாலில் உள்ளோர் தாமும் தியானத்தை துவக்குவார்கள். மகரிஷியின் சக்தி பொருந்திய சாநித்தியத்தில் நானும் எல்லோருடனும் சேர்ந்து தியானிக்கும் பொழுது மனதை மேன்மேலும் அகத்தை கொண்டு செல்ல கற்றுக்கொண்டேன். மகரிஷியின் முன்னிலையில் அடிக்கடி இருந்து வந்ததால் ஞான சூரியனாகிய அவரது அத்தியாத்ம ஜோதி கதிர்கள் ஒருவனது மனதில் ஒளிப்பாய்ச்சி அகமலர்ச்சி ஏற்படுத்தாமல் விடாதென்பதில் ஐயமில்லை. இதுபோன்ற சாந்தமான தியான வேளைகளில் அவர் என் மனதை தன்னுடைய அமைதி மண்டலத்திற்கு ஈர்த்துக் கொள்கிறார் என மீண்டும் மீண்டும் நான் உணர்கிறேன். இந்த வேளைகளில்தான் இந்த அதிசய மனிதரின் மோனக்கணங்கள் அவரது பேச்சை விட மகத்துவம் பொருந்தியவை என நமக்கு புரிகிறது. புலன்களுக்கு உட்பட்ட சொற்களும் செயலுமின்றியே பிறரை பெரிதும் ஆட்கொள்ள வல்ல அவரது வல்லமை அவரது மௌனமான சலனமற்ற சாந்தி நிலையில் நம் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து கிடக்கிறது. அவர் என்னை செய்ய முடியாததை செய்யுமாறு கட்டளையிட்டாலும் நான் அதற்கு மறுபேச்சின்றி கீழ்ப்படிவேன் என்று அவரது சக்தியை இக்கணங்களில்தான் பெரிதும் உணர்கிறேன். ஆனால் உலகில் வேறு யார் செய்தாலும் சரி, மகரிஷி ஒருபொழுது கூட தனது பக்தர்களை அடிமைகள் போன்று எதையும் கீழ்ப்படியுமாறு அனுமதியார். மாறாக அவர் அனைவருக்கும் பரிபூரணமான செயல் சுதந்திரம் தந்தார். இந்த விஷயத்தில் அவர் நான் இந்தியாவில் சந்தித்துள்ள பெரும்பான்மையான யோகிகள் மற்றும் குருமார்களினின்றும் வேறுபட்டவராக இருப்பது மனதிற்கு ஆனந்தமாக இருக்கிறது. நான் சிந்தனையில் இருந்தேன். சிந்தனை மெல்ல நழுவி தியான வயப்படலானேன். அந்த தியானமும் நான் முதன்முறை இங்கு வந்தபொழுது நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எல்லோருக்கும் பதில் சொல்வது போலில்லாமல் கை கெட்டியது வாய் கெட்டாதது போல ஒரு விதத்தில் புரிந்து கொள்ள முடியாதபடி விடைகள் தந்துவிட்டு பின் எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும் என்று காட்டினாரோ அந்த வழியில் சென்றது. நான் என்னையே அகமுகத்தில் நோக்கத் துவங்கினேன். நான் யார்? நான் இரத்த மாமிச எலும்புகளாலான இந்த தேகமா? பிறரிடமிருந்து என்னை பாகுபடுத்தும் மனம், எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் தொகுப்பா நான்? இதுவரை இந்த கேள்விகளுக்கு கிடைத்த விடைகளை அப்படியே இயல்பாகவே ஏற்றுக்கொண்டு வந்தேன். ஆனால் மகரிஷி அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுரை தந்திருந்தார். இருந்தாலும் இப்படித்தான் செய்ய வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் வரையறுத்தோ தொகுத்தோ அவர் ஒன்றும் போதிக்கவில்லை. அவரது அறிவுரையின் சாராம்சம் இதுதான். நான் யார் என்னும் விசாரணையை இடைவிடாது அபியசிக்க வேண்டும். ஆன்ம விசாரம் செய்து தன்னைத்தானே பரிபூரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் என்ற நினைப்பு எங்கிருந்து உதிக்கிறது என்று பார்க்க வேண்டும். தியானம் தொடர்ந்து நடக்க வேண்டும். கவனத்தை உண்முகமாக்க வேண்டும். ஒரு நாள் சிந்தனை சக்கரத்தின் வேகம் குறைந்து நாம் எதிர்பாராமலேயே நம்முள் ஒரு உள்ளுணர்வு மலரும். அந்த உள்ளுணர்வின் வழியே சென்று சிந்தனை நின்று போய்விட்டால் முடிவில்லாத லட்சியத்தில் கொண்டு போய்விடும். ஒவ்வொரு நாளும் அலைபாயும் என் சிந்தனைகளை அடக்க முயல்கிறேன். மெல்ல மெல்ல மனதை உண்முகமாக்கி இதய குகையை அடைய சாதனை செய்கிறேன். மகரிஷியின் அருகாமையில் எனக்கு தியானமும் ஆன்ம விசாரமும் நாளுக்கு நாள் எளிதாகவும் வெற்றிகரமாகவும் ஆகின்றன. பேரார்வமும் மகரிஷி வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்வும் என்னை சாதனையை இடைவிடாது செய்ய கைகொடுத்து உதவின. நடுநடுவில் சில பரவசமான நேரங்களில் மகரிஷியின் ஆற்றல் மிக்க மோனசக்தி என் உள்ளத்தின் மீது மிகவும் ஆற்றலுடன் பாய்வதை நான் மிக தெளிவாக உணர்கிறேன். இந்த அனுபவம் மனித மனத்தை கடந்து மறைந்து நிற்கும் நிஜ ஸ்வரூபத்தின் ரகசியத்தை அறிவதில் மேலும் சற்று முன்னேற்றம் காண எனக்கு உதவுகின்றது. இரவு வந்ததும் மகரிஷியும் சீடர்களும் வந்தவர்களும் போஜனசாலைக்கு போவார்கள். ஹால் காலியாகிவிடும். எனக்கு அந்த உணவு ஒத்துக்கொள்ளாதபடியாலும் நானே ராத்திரி சமையல் செய்து கொள்ளும் தொந்தரவு எடுத்துக்கொள்ள விருப்பமில்லாமையாலும் நான் ஹாலில் தனியாக அமர்ந்து அவர்களுக்காக காத்திருப்பேன். ஆனால் ஆசிரம சாப்பாட்டில் ஒரே ஒரு உணவுப் பொருள் எனக்கு நிரம்ப பிடித்துவிட்டது. அதுதான் தயிர். இது மகரிஷிக்கு தெரிந்து போகவே வழக்கமாக சமையற்காரரை எனக்கு ஒவ்வொரு இரவிலும் தயிர் கொடுத்து அனுப்புமாறு சொல்வார். எல்லோரும் ஹாலுக்கு திரும்பி சுமார் அரை மணி நேரம் கழித்து ஆசிரமவாசிகளும் வந்தவர்களும் தங்கள் விரிப்பை தரையில் விரித்து ஹாலிலேயே படுத்துறங்குவார்கள். மகரிஷிக்கு சோபாதான் படுக்கை. அவர் ஒரு வெள்ளை துணியால் தம்மை போர்த்திக் கொள்வதற்கு முன் அவருக்கு பணிவிடை செய்யும் அன்பர் அவரது கைகால்களில் எண்ணெய் தடவி நன்றாக பிடித்து விடுவார். ஒரு ஹரிக்கேன் விளக்கை எடுத்துக்கொண்டு என் குடிலை நோக்கி தனிமையாக நடப்பேன். ஏராளமான மின்மினி பூச்சிகள் ஆசிரம தோட்டத்தின் செடி கொடி மரம் பூக்களிடையே பறந்து கொண்டிருக்கும். ஒருமுறை நான் குடிலுக்கு திரும்பிச் செல்ல தாமதமாகிவிட்டது. நடுநிசி நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த விசித்திரமான பூச்சிகள் தமது விந்தையான வெளிச்சத்தை பரப்புவதை பார்த்தேன். வழியில் வரும் புதர் மற்றும் சப்பாத்தி கள்ளி அடர்த்திகளிடையிலும் இவை ஏராளமாக பரப்பதுண்டு. இருட்டில் மிக கவனமாக நடக்க வேண்டும். வழியில் பாம்புகளோ தேள்களோ இருப்பது சகஜம். சில நேரங்களில் ஹாலில் நான் தியான பயப்பட்டு அதில் ஆழமாகச் சென்று அது என்னை அறியாமல் என்னை பற்றிக் கொண்டிருக்கும். அப்பொழுதெல்லாம் நான் அந்த ஒற்றையடி பாதையில் கையில் விளக்கேந்தி வரும்பொழுது புற உலகை மறந்து நடந்து செல்வதுண்டு. கடைசியில் எனது எளிய குடிலை அடைந்ததும் அதன் கனத்த கதவை மூடி தாளிட்டு ஜன்னல்களையும் மூடுவேன். அழையாத நாற்கால் விருந்தாளிகள் உள்ளே நுழையாமல் இருக்கவே இந்த முன்னேற்பாடு. நான் கடைசியாக அன்று காணும் காட்சி, வெளியே ஒருபுறமாக தென்னை மரங்களின் வரிசையும் ஒன்றையொன்று பின்னிக் கொள்ளும் அவற்றின் கிற்றுகளினூடே பாய்ந்து வரும் வெள்ளி போன்ற சந்திரன் ஒளியுமே.